தரை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 14.
நல்வினை செய்தால் நல்ல இன்பத்தை அனுபவிக்கலாம். நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு காரணம் நாம் செய்த தீவினைதான். அடுத்தடுத்த பிறவியிலேயாவது இந்த துன்பங்கள் இல்லாமல் இன்பமாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த பிறவியிலே நல்வினைகள் செய்ய வேண்டும். இந்த நல்வினை என்கின்ற அந்த விஷயத்தை நம்முடைய சித்தாந்திகள் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று பசு நல்வினை, பதிநல்வினை என்று பிரிப்பார்கள். இந்த நல்வினையை ரெண்டு விதமாக பிரிப்பார்கள். இன்றைய உலகத்திற்கு இது தெரிய வேண்டிய செய்தி என்றபடியால் தான் இதை அழைத்து சொல்கிறேன். நல்வினை செய்கிற பொழுது ஒன்று இந்த உலக நல்வினைகள் செய்வது, அதாவது நான் ஒரு வேலைக்கு உணவு கொடுத்தேன், அல்லது ஒரு மாணவனை பாடம் அவனுக்கு படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தேன், ஒரு அனாதை விடுதி நடத்தினேன், ஒரு முதியவர் இல்லம் நடத்தினேன் என்கிற வினை, அந்த செயல்கள் எல்லாம் நல்வினைகள் தான். ஆனால் அவை பசு நல்வினைகள் என்று சொல்லப்படும். பதிநல்வினை என்று ஒன்று இருக்கிறது. அது அதை எப்படி பிரிப்பினாலே பிரிப்பார்கள் என்றால் சிவபுண்ணியம் என்று பிரிப்பார்கள். அதாவது உலகியலாக செய்கிற புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கும் ஏதோ பெயர் சொல்வார்கள். அடுத்தது சிவனை நினைத்து செய்கிற புண்ணியம் என்று இருக்கிறது சிவபுண்ணியம். ரெண்டும் நல்வினைகள் தானே, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், முதல் செய்கிற இந்த பசு நல்வினை என்று சொல்லுகிற இந்த உலகியல் நல்ல வினைகள் இருக்கிறதே, அது என்ன செய்யும் என்றால், புண்ணியம் என்றதுனாலே அது நாங்கள் செய்கிற நல்ல காரியம் என்பதாலே புண்ணியமாக மாறும். அதுல சந்தேகம் இல்லை, பாவ புண்ணியத்திலே புண்ணியமாக மாறிவிடும். அந்த புண்ணியம் என்ன நடக்கும் என்றால் அதற்கு வரையறை உண்டு, அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு இது இன்றைய உலகத்திலே இப்பொழுது இந்த நவீன சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த கருத்தை சொல்லி சொல்லி ஆழப்பதித்திருக்கிறார்கள். உங்களிலேயே கூட பல பேருக்கு இந்த கருத்து இருக்கும். இந்த மனிதர்களுக்கு உதவுவது அல்லது விலங்குகளுக்கு உதவுவது இப்படியான வினைகள் எல்லாம் நல்வினைதான். அந்த நல்வினை என்ன நடக்கும் என்றால் புண்ணியமாக மாறி அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதோடு அந்த நல்வினை முடிந்து போகும். இது நன்றாக கருது. பசுவினைக்கு பசு நல்வினைக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஒரு நல்ல காரியம் செய்கிறீர்கள், அதனாலே நல்வினை விளைகிறது. அந்த நல்வினைக்கு என்ன இல்லை என்று கேட்டால், நீங்கள் ஏதோ ஒரு பிறவியிலே அந்த நல்வினையை அனுபவித்தோடு அந்த புண்ணியம் போய்விடும். ஆனால் சிவபுண்ணியம் அல்லது பசு பதிநல்வினை என்று சொல்கிற நல்வினை முடியாது, தொடர்ந்து நிற்கும், ஆன்மாவோடு நிற்கும். அதுதான் அந்த ரெண்டு வினைக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப எவரும் கேட்டால், நாங்கள் கோயிலுக்கு கொடுப்பதில்லை, கோயிலுக்கு பூசை பண்ணுவதில்லை, நாங்கள் அநாத விடுதிக்கு தான் கொடுக்கிறோம், முதியவர்களுக்கு தான் கொடுக்கிறோம் என்றால் அதுவும் நல்லதுதான். கொடுக்கக்கூடாது என்று அர்த்தத்திலே நான் சொல்லவில்லை, கொடுக்கிறது நல்லதுதான். ஆனால் உயிருக்கு அது ஒப்பீட்டிலே உயிருக்கு சிவபுண்ணியம் செய்வதை விட இந்த மற்ற புண்ணியங்கள் தாழ்வுதான். ஏனென்றால் அதை நீங்கள் அனுபவித்தோனே முடிந்தது. சிவபுண்ணியம் என்ன செய்யும் என்று கேட்டால் தொடர்ந்து நின்று உங்களுடைய உயிரை காக்கும். இது இன்னொரு சுகமான இடத்திலே உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவம் தருவதோடு இந்த வினைகள் முடிந்து போய்விடும். ஆனால் சிவபுண்ணியம் என்று செய்தீர்கள், ஆனால் அது முடிவில்லாமல் உங்களுடைய ஆன்மாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போய் இறைவனிடம் சேர்ப்பிக்கும். அது வரைக்கும் அந்த புண்ணியம் நிற்கும். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு பிறக்கும், அப்படியானால் இந்த பதிபுண்ணியம் என்ற சாமான் என்ன? இதுக்கு நாம் ஒரு லிஸ்ட் சொன்னோமே, அனாதை விடுதி நடத்துவது, ஏழைக்கு சாப்பாடு கொடுவது, இதெல்லாம் பசுபுண்ணியம் என்று சொன்னோமே. பதிபுண்ணியம் என்றால் என்ன என்றால் சித்தாந்தக்காரர் அதை தெளிவுபட சொல்லுவார்கள். இன்னும் உள்ளே ரொம்ப பெரிய நூல்கள் இன்னும் விரிவாக சொல்லும். அந்த பதிபுண்ணியம் என்றால் என்னவென்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது நாளும் தான் பதிபுண்ணியம். சரியை வழிபாடு செய்வது, கிரியை வழிபாடு செய்வது, யோக வழிபாடு செய்வது, ஞான வழிபாடு செய்வது என்கின்ற இந்த நான்கினாலே நீங்கள் செய்த வழிபாடு செய்வதனாலே வருகிற புண்ணியத்துக்கு சிவபுண்ணியம் என்று பெயர். அது முடிவின்றி உங்களுடைய ஆன்மாவை இறை நோக்கிய பயணத்திலே நகர்த்தி நகர்த்தி மற்றது கொண்டு போய் சொர்க்கத்திலே தள்ளிவிட்டு அது ஓய்ந்து போய்விடும். அல்லது இன்னொரு நல்ல புவனத்திலே கொண்டு போய் உங்களை தள்ளிவிட்டு அதனுடைய வேலை முடிந்து போய்விடும். ஆனால் சிவபுண்ணியம் உங்களை அப்படி இடையிலே விடாமல் நகர்த்தி 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 கொண்டு போய் இறைவனோடு கலக்கும் வரைக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு துணை செய்யும். அதனாலே இப்பொழுது கோயிலுக்கு எதற்கு போவான், அபிஷேகம் ஏன் செய்வான், கோயில கிரியைகள் செய்ய தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிய வாய்ப்பில்லை. நீங்கள் புறத்திலே செய்கிற பசுபுண்ணியங்களும் செய்யத்தான் வேண்டும், ஆனால் உங்களுடைய ஆத்மாவினுடைய ஈடேற்றத்துக்கு பதிபுண்ணியம் செய்தே ஆக வேண்டும். இதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். ஒரு பிடி நெல்லை அரிசியாக்கி அதை சோறாக்கினால் ஒருவர் பசி தீர்க்கலாம். உங்களுக்கு அது புரிகிறதல்லவா? ஒரு பிடி நெல்லை அரிசியாக்கி அதை சோறாக்கினால் ஒருவர் பசி தீர்க்கலாம். அதே ஒரு பிடி நெல்லை வயலிலே கொண்டு போய் விதத்தீர்களேயானால் அது 100 நெல்லாகி 1000 நெல்லாகி அப்படியே விளைந்து விளைந்து விரிந்து 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 எத்தனையோ பசி தீர்க்கிற புண்ணி சோறாக மாறிவிடும். ஆகவே ஒரு பிடி நெல்லை ஒரு மனிதனுடைய வயிற்றிலே சோறாக்கி போடுவதா மண்ணுக்குள்ளே எறிவதா நல்லதென்றால் மண்ணுக்குள்ளே எறிவதுதான் ஒப்பிட்டிலே நல்லது. ஏனென்றால் ஒரு பிடி நெல்லாலே ஒருவருக்குத்தான் பசி தீரும். அதை விதைத்து விட்டால் அது எவ்வளவோ பயிராகி எவ்வளவோ நெல்லு வந்து எத்தனையோ பசி தீர்க்கும். அது போன்றதுதான் சிவபுண்ணியம் என்பது என்று சொல்வார்கள். அதிலே செய்யப்படுகிற புண்ணியங்கள் ஆத்ம ஈடேற்றத்துக்கு துணை செய்யும். இந்த ரெண்டு புண்ணியத்தை பற்றியும் தான் இப்பொழுது பெரியவர் சொல்லுகிறார். படியுங்கள்.
வானாடற் காணாத மண், அதாவது நிறைந்த இன்பத்தை அனுபவித்ததற்கு வேண்டிய பசு நல்வினை செய்தவர்களாயினும் பேரன்பில்லாதவர்களாதலால் தேவர்களும் காணாத சிவபெருமான். ஆனா அறிவாய், எவ்விடத்தும் நிறைந்து நீங்காத ஞானமாய், அடியவர்க்கு அவருடைய அடியார்களுக்கு அகலான் மறையாமல் வெளியாக நின்று பேரின்பத்தை கொடுப்பர்.
திருப்பி ஒரு தரம் பாசிங்க.
வானாடற் காணாத மண், அதாவது நிறைந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு வேண்டிய பசு நல்வினை செய்தவர்களாயினும் பேரன்பில்லாதவர்களாதலால்
பசு நல்வினைக்கு அவர்கள் சொல்ற விளக்கத்தை பாருங்கள். நிறைந்த இன்பத்தை அனுபவிக்க அது துணை செய்யும். அதுதான் தேவர்கள். தேவர்களானதுக்கு காரணம் அப்பத்தகைய வினைகள் செய்தனால் தான் தேவர்களானார்கள். நான் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். தேவர்கள் தேவர்களானதற்கு காரணம் முற்பிறவிகளிலே அவர்கள் நிறைய பசுநல்வினை செய்ததால் அவர்களுக்கு அந்த உயர்வான தேவலோகம் என்று சொல்வதை பற்றி பொதுவாக சொல்வார்கள். என்னென்றால் அங்கே இன்பம் தவிர துன்பம் இல்லை, இன்ப அனுபவமே நிறைந்து கிடக்குமா? அப்படி அப்படித்தானே இப்பவும் தெரிகிறோம். இங்கிருந்து இன்னொரு அமெரிக்காவுக்கு போறோம் என்றால் அங்கே இன்ப அனுபவங்கள் அதிகம் என்று தானே ஓடுகிறோம். அதை விட பெரிய இன்ப அனுபவம் சொர்க்கத்திலே இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போனால் அந்த அனுபவம் கொஞ்ச காலம் அனுபவித்து முடிந்து போய்விடும். தேவர்கள் அந்த அந்த அனுபவத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த பேரன்பு இல்லை என்றால் அவர்களுக்கு அன்பு இல்லை என்பது அர்த்தம் இல்லை. இறைவனை காண வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கமாகிய பேரன்பு அவர்களுக்கு இல்லை. அதனாலே அவர்களுக்கு இறைவன் தெரிய மாட்டானான். தேவர்களுக்கு தெரிய மாட்டான் என்பதல்ல அர்த்தம். தேவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே இன்பம் துன்பம் என்ற ரெண்டு அனுபவமும் நமக்கு ஏற்படுகிறது. நீங்களே நினைத்து பாருங்கள், கடவுளை எந்த அனுபவத்திலே அதிகம் நினைக்கிறோம்? இன்ப அனுபவம் வர்ற பொழுது கடவுளை நினைப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் நேரம் கிடைப்பதில்லை. துன்ப அனுபவம் வந்தால் நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைப்போம். அதான் இந்த நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கடவுளை எங்கே பார்க்கலாம் என்று ஞானசம்பந்தரை கேட்டார்கள். அவர் அவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒரு நோயாளியை காட்டினார். அவனுடைய வாயில பார் கடவுள் இருப்பார் என்றார். நோய் நோய் நோயுளான் வாயுளான் என்று தேவாரத்திலே ஒரு அடி. எவனுக்கு நோய் இருக்கிறதோ அவனுடைய வாயிலே சிவசிவா முருகா முருகா என்று வார்த்தை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே துன்ப அனுபவம் உள்ளவன் கடவுளை எப்பொழுதும் நினைப்பான். தேவர்களுக்கு முழுவதுமே இன்ப அனுபவம் தான். ஆகவே அவர்களுக்கு கடவுளை நினைக்க வாய்ப்பு இல்லை. துன்பம் வருகிற பொழுதுதான் அவர்களும் கடவுளை நினைப்பார்கள். இருக்கிற அந்த இன்ப அனுபவத்தை இழக்காமல் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாகா மருந்து செய்ய தேடினார்கள். சாகா மருந்து கண்டுபிடிப்பதற்கு பெரிய முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியிலே சாகும் மருந்து வெளிவந்தது. அமிர்தத்தை கடந்து எடுக்க வேண்டும் என்று வந்தால் நஞ்சு வந்தது. இப்ப நம்ம விஞ்ஞானிகள் கொரோனாவை உண்டாக்கி வைத்திருக்கிறது போலதான், என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய பயனாக நன்மைக்கு பதிலாக துன்பம் வந்து இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிவிதுங்கி போய் நிற்கிறார்கள். அப்படித்தான் தேவர்களும் சாகாமருந்து தேடினார்கள், நஞ்சு வந்து விட்டது. அப்போ நஞ்சு வந்த உடனே துன்பம் வந்தது, துன்பம் வந்த உடனே தான் சிவனை போய் சரணடைந்தார்கள். அப்போ துன்பம் இப்ப எங்களுக்கெல்லாம் துன்ப அனுபவம் கூடுதலாக இருக்கிறது என்றால் நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள், அதனால தான் நாங்கள் கடவுளை நினைக்கிறோம். துன்பத்தை கண்டு மனம் அதான் குந்தி தேவியை நான் அந்த வகுப்பிலும் சொல்லியிருப்பேன், குந்தி தேவியை கண்ணபிரான் கடைசியிலே போய் கேட்டானாம், எல்லாம் முடிந்து முடிந்தது குந்தி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போனாய், வாழ்க்கை முழுக்க உனக்கு சோதனை தான், உனக்கு ஏதாவது நான் வரம் தர விரும்புகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றானாம். குந்தி அனுபவப்பட்டு போய் நிக்கிற முதிர்ச்சியிலே இதை கேட்டவுடனே குந்தி தேவி சொன்னாலாம், கண்ணா எனக்கு வாழ்நாள் முழுவதும் எப்படி துன்பம் வந்ததோ அதே போல துன்பம் வரும்படியாக பண்ணு என்று கேட்டானான். கண்ணனுக்கு ஆச்சரியம், என்னம்மா இவ்வளவு நாள் துன்பப்பட்டாயே இப்பவும் துன்பத்தை கேட்கிறாயே என்று கேட்ட பொழுது குந்தி சொன்னாலாம், இவ்வளவு நாள் நான் துன்பப்பட்டால்தான் உன்னையே நினைத்து கொண்டிருந்தேன், இன்னும் துன்பப்பட்டு நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், எனக்கு அது இல்லாத இந்த இன்பம் வேண்டாம் என்று சொன்னாலாம். ஆகவே துன்ப அனுபவம் கடவுளை நினைக்க பண்ணுவது. மானுடர்களுக்கு தேவர்களை விட அந்த அனுபவம் அதிகம். ஏனென்றால் எங்களுக்கு இன்ப துன்பம் கலந்த உலகத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் இன்ப உலகத்திலே வாழ்கிறார்கள் என்றபடியால் அவர்களுக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த பேரன்பு குறைந்து குறைவாக இருக்கும். அதனாலே அவர்களுக்கு தெரியாத இறைவன் வானாடர் காணாத மன் இங்கே இந்த உலகத்திலே உயிர்களோடு நிறைந்து நிற்பான். இதுதான் இந்த குரல் சொல்லுகிற செய்தி. நாங்கள் இன்னும் உயர வேணும் என்று விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் இந்த இந்த வீட்டை இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர், இந்த உத்தியோகத்தை விட்டு அடுத்த தொழில் என்று தெரிஞ்சு கடைசியாக இங்கே விட்டு தேவலோகத்துக்கு போக வேணும் என்றால் அவன் தேவர் எல்லாரும் பூமிக்கு வர்றதுக்கு விசா கிடைக்காதா என்று நிற்கிறார்களாம். ஏனென்றால் இங்கேதான் இன்ப துன்ப அனுபவம் உண்டு, கடவுளை நினைக்கலாம், கடவுளே அன்பு வரும் என்பதற்காக பூமிக்கு வர முடியாதா என்று தேவர்கள் இயங்குகிறார்கள் என்று திருவம்பாவையிலேயோ எங்கேயோ ஒரு பாடல் இருக்கிறது. புவனியில் போய் புறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. அதாவது தேவர்கள் சொல்லுகிற அந்த வசனத்தை மாணிக்கவாசகர் எழுதுகிறார் ஒரு நாடக ஆசிரியராக. என்ன சொல்லுகிறார்களாம், புவனியில் போய் புறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம், ஒவ்வொரு நாளும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம், நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, நாள் நாம் போக்குகிறோம் அவமே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரது நோக்கி. பூமியிலே தான் சிவபெருமான் வந்து ஆட்சைவான் என்ற இன்ப துன்பத்திலே அடிபட்டு அடிபட்டு அதிலே முதிர்ந்து வருகிறவருக்கு ஆட்சைகிற தன்மை சிவபெருமானுக்கு பூமியிலே தான் உண்டு. அதை இழந்து போய் சும்மா தேவலோகத்திலே இந்த அமுதத்தையும் குடித்து சோமபானத்தையும் குடித்து வீணாக்குகிறோமே என்று தேவர்கள் சொல்லி கவலைப்படுகிறார்கள் என்கிறார்கள். ஆகவே நாங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்த பிறவிகள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், அதுவே அதிர்ஷ்டம். மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், அதுவே அதிர்ஷ்டம். மனிதத்திலேயும் சிந்திக்கக்கூடிய தன்மை ஓரளவாவது நமக்கும் வாய்த்திருக்கிறது, அதுவே அதிர்ஷ்டம். அதிலே உத்தமமான இந்த உண்மைகளை காணுகிற சித்தாந்தத்தை படிக்க தொடங்கி இருக்கிறோம், அதுவே அதிர்ஷ்டம். ஆகவே நாம் எல்லாம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்பதை விளங்க வேண்டும். அந்த உண்மை தெரிந்தால்தான் அது, நான் சொல்லுகிறது ஒன்றினுடைய பெருமதி தெரிவதற்கு தெரிந்தால்தான் அதை போற்றுவோம். உண்மையிலே அதை நாங்கள் சிந்தி, இப்ப நான் சொல்றது கூட நான் ஒரு விளையாட்டா நகைச்சுவையா சொல்றதான் நினைப்பீர்கள், நான் சொல்லுகிறது அத்தனையுமே சத்தியம். இந்த உலகத்திலே பிறந்தது, மனிதர்களாக பிறந்தது, சிந்திக்கத்தக்கதாக பிறந்தது, சைவ சமயத்திலே பிறந்தது, இந்த பாரத நாட்டிலே பிறந்தது, ஞானிகள் பிறந்த பாரத நாட்டிலே பிறந்தது, அதிலே இந்த இந்த துறைக்குள்ளே கடவுள் நம்மை இழுத்து கொண்டு வந்தது, அந்த அந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே போய் அதுகளுக்குள்ளே மெனக்கெடாமல் அந்த சினிமா இந்த சினிமா என்று போகாமல் இதுக்கென்று நேரம் அனுப்பி வந்து உட்கார வைத்து சித்தாந்தம் கடவுள் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்பதை மனதிலே ஒரு பதிவு பண்ணி கொள்ளுங்கள். அதனால் தான் சொல்லுகிறார், வானாடர் காணாத அந்த இறைவன் நமக்கு வந்து ஆனாய் அறிவாய் அடி அருள்வான் அடியவர்க்கு என்கிறார். அதை தெரிந்து கொண்டால் நமக்கு நன்மை. படியுங்க.
வானாடர் காணாதவன் நிறைந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு வேண்டிய பசு நல்வினை செய்தவர்கள் ஆயினும் பேரன்பில்லாதவர்கள் ஆதலால் தேவர்களுக்கும் காணாத சிவபெருமான். ஆனா அறிவாய் எவ்விடத்தும் நிறைந்து நீங்காத ஞானமாய் அடியவர்க்கு அவருடைய அடியார்களுக்கு அகலான் மறையாமல் வெளியாக நின்று பேரின்பத்தை கொடுப்பர்.
எங்கும் அறிவாக நிறைந்து விடுவான். ஆகவே அடியார்களுக்கு அவன் அவனை சூழ்ந்து எங்கும் அறிவாக நின்று விடுவான் என்றபடியால் நீங்க போய் ஒரு அறைய பூட்டி கொண்டு ஒளிஞ்சு நின்றாலும் அதுக்குள்ளேயே அவன் உங்களோடு நிற்பானான். எப்பேற்பட்ட கருணை இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அடியார்களுக்கு வானாடர்காத அவன் என்ன செய்வான்? ஆனாய் அறிவாய் நிற்பான். வேற விதமாக நின்றால் நாம் ஒளிந்து கிழிந்து விடலாம். அவன் அறிவு ரூபமாகவே நம்மை சூழ்ந்து நிற்கிறபடியால் நீங்க தப்பவே முடியாது. அதுக்குள்ளேதான் ஆக வேண்டும். பேரன்புடையவர்களாக இருந்துவிட்டால் அந்த வாய்ப்பை இறைவன் தருவான் என்கிறார்.
உரைக்குறிப்பு: கடவுள் எவ்விடத்தும் இருப்பவராயினும் தம்மை மெய்யன்போடு வழிபடுவரால் அறியப்பட்டும் மற்றையோரால் அறியப்படாமலும் இருப்பவர் என்பது கருத்து. இதை விளக்குதற்கு அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே என்றும் கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி என்றும் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்லி அருளினார்.
அதாவது அங்கங்கு மேற்கோள்கள் காட்டிக்கொண்டு போவார்கள். இதெல்லாம் இந்த படிப்புகள் படிக்க படிக்க நமக்கும் கொஞ்ச நாளிலே அது பயிற்சி ஆகிவிடும். ஒரு விஷயத்தை இப்போதைய பட்டிமண்டப பேச்சாளர்கள் போல நான் இதை உறுதிப்பட சொல்லுகிறேன் என்று சொல்வது புத்திசாலித்தனம் இல்லை. உனக்கு முன்பு பெரியவர்களாராவது இதை சொல்லி இருக்கிறார்களா? அதை சொல்லி இதை சொல்ல வேண்டும். நான் ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது ஒரு மேற்கோள் சொல்ல வேண்டும். கண்ணகி போன்ற மேடையில பேச தொடங்கி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இது செய்தி. மேற்கோள் இல்லாமல் சொல்லப்படுகிற செய்திகள் அறிஞர் சபையாலே அங்கீகரிக்கப்படாது. அது ரொம்ப முக்கியம். அதனால முந்தைய எங்களுடைய வித்தகரையா சொல்வார், எனக்கு எது சொன்னேன் சொல்லவில்லை என்று தெரியவில்லை சொல்லுகிறேன், தாங்கள் இளமையாக இருந்த காலத்திலே மேடை ஏற நடுங்குவார்களாம். அப்ப இருந்த அறிஞர்கள் யாழ்ப்பாணத்திலே மேடையிலே பேசுகிற பொழுது தப்பித்தவரி உணர்ச்சி வயப்பாட்டிலே ஒரு கருத்தை தாங்கள் சொல்லிவிட்டால் அந்த இடத்திலேயே நிப்பாட்டுவார்களாம், நிறுத்து என்பார்களாம். திரும்பி பார்த்தால் நீ இப்போ சொன்னதற்கு ஒரு மேற்கோள் சொல்லு என்று கேட்பார்களாம். மேற்கோள் சொல்லிவிட்டால் சரி மேலே பேசு என்பார்களாம். மேற்கோள் சொல்ல தவறினால் நீ பேசியது போதும் வந்து உட்காரு என்பார்களாம். சபை நடுவிலே போய் இப்படி அவமரியாதை பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் மேடையேற அஞ்சினோம் என்று எங்களுடைய வித்தகரையா போன்றவர்கள் சொல்வார்கள். நான் நினைக்கிறதுண்டு, அப்படி ஒரு உலகம் திருப்பி வந்தால்தான் பேச்சுலகம் பழையபடி உயர்ந்த உலகமாக வரும். நிறுத்தி கேட்க வேண்டும். இது என்ன சொல்லுகிறாய்? நீ சொல்வதிலே அதற்கு நியாயம் இருந்தால் சொல்லு என்று கேட்க வேணும். அந்த மேற்கோள் சொல்லுகிற முறை தமிழ் நூல்கள் எல்லாவற்றிலும் விரவி கிடக்கும். இங்கேயும் அடியவர்களுக்கு எளியவன் தேவர்களுக்கு அரியவன் என்பதற்கு திருவாசகத்திலே இருந்து ரெண்டு அடிகளை எடுத்து காட்டுகிறார். வாசியுங்கள்.
அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே.
அன்பரு கரத்தல் என்பது மறைந்து நிற்றல், ஒளிந்து நிற்றல். அன்பர் உள்ளத்திலே அவன் ஒரு நாளும் ஒளிந்து நிற்க மாட்டான். அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வன்.
கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி.
தேவர்களை பொறுத்தளவிலே அவன் நான் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனுக்கு நான் சொன்ன பொருள் போதும். கரந்து நில்லா என்பதற்கு அவர்கள் மறைந்து நிற்காத என்பது சரியாக இருக்கும் நினைக்கிறேன். அது பிறகு பார்ப்போம். இதுதான் அன்பர்களுக்கு அவன் ஒளி தன்னுடைய திருவருளிலே ஒதுங்கி நிற்க மாட்டான். தேவர்களுக்கு கனவிலே கூட வர மாட்டானான். மணிவாசருடைய அந்த கிண்டலை பாருங்கள். நனவிலே வரமாட்டான் என்று இல்லை, தேவர்களுக்கு கனவிலே கூட கடவுள் வரமாட்டாராம். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. எங்களுக்கு இப்படி எளிமையா வந்த நீ தேவர்களுக்கு கனவுல கூட வரமாட்டாரே என்று சொன்னால் தேவர்களை எவ்வளவு சின்னனாக்கி நம்மை உயர்த்துகிறார். இந்த ரெண்டையும் தான் இந்த குரல் சொல்லுகிறது என்கிறார்.
பசு நல்வினை செய்ததின் பயனாய் தேவராய் பிறந்தவர்களும் அவரை அறியார். எனவே தீவினை செய்வோர் அறியார் என்பது சொல்லாமலே விளங்கும்.
அதாவது தேவர்களே அறிய மாட்டான், பசுநல்வினை செய்து தேவரானவனுக்கே தெரிய மாட்டான் என்றால் அப்ப தீவினை செய்யறவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாதவன் என்பது ஒன்றிலே இருந்து எடுக்கிற இன்னொரு உண்மை.
சிவபெருமானை அறிய வேண்டுமாயின் சிவநல்வினை செய்தல் வேண்டும். அறிவாய் அறிவாய் என்றதனால்.
இதை முன்னும் உங்களுக்கு சொன்னேனோ தெரியவில்லை, இன்றைக்கு சொன்ன வகுப்பிலே இது முக்கியமானது. இந்த பசுநல்வினை பதினல்வினை என்பதை தடை செய்து தெரிந்து கொள்ளுங்கள். பசுவினை முடிந்த அளவு செய்யுங்கள், ஒன்றும் தப்பில்லை. பதினல்வினை செய்ய தவறி விடாதீர்கள். அது கோயில்களுக்கு போவது, சரியை தொண்டு செய்வது, கிரியையில் ஈடுபடுவது, இது நீங்கள் என்னதான் சொன்னாலும் உலகியலாக அதுதான் போற்றப்படும். ஒரு 100 அகதிகளுக்கு உணவிட்டேன் என்பதுதான் போற்றப்படும். அது போற்றப்பட வேண்டிய விஷயம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒப்பீட்டிலே இந்த சிவபுண்ணியங்களாகிய சரியகிரிய யோகம் ஞானம் செய்வதற்கு கிட்டேயும் அது நிற்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது செய்தது, நான் சில பேர் சொல்கிறார்கள் நான் கோயிலுக்கு போவதில்லை, நான் ஏழைகளுக்குத்தான் நான் ஏதாவது உதவி செய்வேன் என்றால் நல்லது, இன்னும் பல பிறவிகளிலே பிறப்பாய். ஆகவே அதையும் செய், இதையும் செய்ய வேண்டும். கோயில்களுக்கு போக வேண்டும், சரியை தொண்டு, கிரியை தொண்டு, யோகம் ஞானம் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இதுதான் சைவம் சொல்லுகிற ஒரு பேருண்மை.
சிவபெருமானை அறிய வேண்டுமாயின் சிவநல்வினை செய்தல் வேண்டும். அறிவாய் என்றதனால் சிவபெருமான் அருளும் மெய்ஞானத்தினால் மாத்திரம் அவரை அறியலாம் என்பது பெறப்பட்டது.
அறிவாய் என்று ஆனாய் அறிவாய் என்பதனாலே என்ன சொல்கிறார் அந்த வசனத்தை படியுங்கள்.
ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு,
அந்த வசனத்தை இப்ப நீங்க
சிவபெருமானை அறிய வேண்டுமாயின் சிவநல்வினை செய்தல் வேண்டும். அறிவாய் என்றதனால் சிவபெருமான் அருளும் மெய்ஞானத்தினால் மாத்திரம் அவரை அறியலாம் என்பது பெறப்பட்டது.
ரெண்டு, அவன் அறிவாக நம்மை சூழ்ந்து நிற்கிறான் என்பது ஒன்று. இரண்டாவது, அவனை அறிய வேண்டுமானால் அவனை அவன் தருகிற ஞானத்தால் தான் தொழ முடியும் என்கிறது இன்னொன்று.
இந்த மெய்ஞானம் சிவநல்வினை செய்வதால் வருவது. இதை புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நண்ணிய ஞானத்தினால் என்று தொடங்கி முக்தி பெறும் என்னும் செய்யுளினும் காண்க.
அதாவது பாருங்க, அந்த மூன்று செய்தியையும் இந்த பாட்டு சொல்லுகிறது. இந்த செய்யுளை எடுத்து காட்டுகிறார் என்னவென்றால், என்ன சொல்லுங்க, புண்ணியம் மேல் நோக்கும்,
புண்ணியம் மேல் நோக்குவிக்கும்,
மேல
பாவம் கீழ் நோக்கும்,
பாவம் கீழே நரகம் போன்ற உலகத்திலே பிறக்க வைக்கும். புண்ணியனை போற்றுகிற புண்ணியம் என்று ஒரு புண்ணியம் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக செய்கிற புண்ணியம் தான் பசு புண்ணியம், மற்றது பாவம். இவர்கள் இப்ப என்ன சொல்லுகிறார்கள், மூன்றாவது சொல்லுகிறார்கள், புண்ணியனை போற்றும் புண்ணியம் அது என்ன செய்யும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது படி படியுங்கள் பாட்டிலே.
புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நண்ணிய ஞானத்தினால்,
அதனாலே நமக்கு ஒரு நல்ல ஞானம், இறைஞானம் நன்னும் கிட்டையிலே வரும் அந்த நன்னிய ஞானத்தினால்
என்று தொடங்கி முக்தி பெறும் என்னும் செய்யுளினும் என்று முடியும்.
அந்த பாட்டு எங்கே முடியும் என்றால் முக்தி பெறும். புண்ணியம் மேல் நோக்கி விக்கும், பாபம் கீழ் நோக்கி விக்கும். புண்ணியனை போற்றுகிற புண்ணியத்தை செய்தால் என்ன நடக்கும் என்றால் கடைசியிலே அந்த பாட்டு முடிகிறது, முக்தியை தரும் என்று சொல்கிறார். இடையில ஒரு வரி இருக்கிறது, அதை விட்டு தேவையானதை மட்டும் சொல்லி இருக்கிறார். அதை செய்ய வேண்டும் என்கிறார். அந்த புண்ணியத்தை செய்ய ஞானம் உதிக்கும். அந்த ஞானம்தான் இறைவனை நமக்கு காட்டும். ஏனென்றால் அவன் ஞான ரூபமானவன், அறிவு ரூபமானவனை, அறிவை தரிசிக்கிற அந்த தன்மை வந்தால்தான் தரிசிக்க முடியும். தரிசிக்கிற பொழுதுதான் முத்தி கிடைக்கும். அதுவரைக்கும் மற்ற புண்ணியங்களும் திரும்பி திரும்பி நம்மை பிறக்கத்தான் செய்ய போகின்றன. அதனால்தான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்றார் மணிவாசகர். திரும்ப திரும்ப உன்னை பாவம் கட்டி கட்டி புறக்க பண்றது போல அறமும் உன்னை புறக்க பண்ணும். அப்படியானால் என்ன செய்ய வேணும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அறத்தை சிவபுண்ணியமாக்கி விட்டீர்கள், ஆனால் பிறவி இல்லாமல் போகும். அதனால்தான் நம் பெரியவர்கள், நம் பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இப்பதான் ஏதோ படித்து இந்த பொது உடைமை படித்துத்தான் இந்த ஏழைகளுக்கு உதவ வேணும் அது இது என்று சொல்லுகிறார்களே, அதை நம்முடைய ஒரு உலகமும் நிராகரிக்கவில்லை. ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்ப ராஜராஜ சோழன் போன்ற பேரரசர்கள் நம் இனத்தை ஆண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களிடம் செல்வம் கொளித்து கிடந்திருக்கிறது. அது இந்த வரலாறு சொல்லுகிறது. அவர்கள் செய்த முயற்சிகள், இப்ப ராஜராஜ தஞ்சை கோயில் என்று ஒரு கோயிலை கட்டுவதனால் எவ்வளவு செல்வம், எவ்வளவு முயற்சி ஆகியிருக்கும். நான் நினைக்கிறது உண்டு, இவ்வளவு செல்வத்தையும் படையெடுப்புக்கு பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு உலகம் தமிழர்களுடைய கால்கையிலே கிடந்திருக்கும். ஆனால் நம்முடைய அரசர்கள் இந்த வெற்றியை மட்டும் மேற்கொள்ள, நாங்கள் பொற்பால் படிக்கிற பொழுது உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன், திருக்குறளின் கிட்டையிலே அதானே படிக்க போகிறோம், அதை எப்பவும் பொருளை அறத்தோடு சேர்ந்துதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு கோயில்களை கட்டியிருக்க நம்முடைய மூதாதையர்கள் இன்றைக்கும் இத்தனை கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறது, எங்கேயாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருத்தன் ஒரு கோயில் கட்டி கொண்டுதான் இருக்கிறான். கோயில் கட்டுகிற தொழிலாளிகள் என்று லட்சக்கணக்கானவர்கள் அந்த தொழிலை நம்பி இன்றைக்கும் வாழ்கிறார்கள். நீங்கள் அதை நினைத்து பாருங்கள், லட்சக்கணக்கானவர்கள் சிற்பம் செய்கிறவர், கோயில் வேலை செய்கிறவர் என்று லட்சக்கணக்கானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் என்று கேட்டால், தமிழினம் கோயில் கட்டுவதையும் கும்பிடுவதையும் விடாது என்று அர்த்தம். வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு கோயில் கட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், நீ செய்கிற புண்ணியத்தை ஒரு பக்கம் செய்து கொண்டு கடவுளை கும்பிடு. ஏனென்றால் மோட்சம்தான் உயிரினுடைய நோக்கம். தேவலோகத்தில் போய் பிறப்பதோ அதுக்கு மேலே இன்னொரு புண்ணியமான உலகத்தில் பிறப்பதோ நோக்கம் இல்லை. ஆகவே சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். சிவபுண்ணியம் செய்வதற்கு ஆலயம் தளம். அந்த ஆலயத்தை எவ்வளவு கட்டினாலும் நம் இனத்துக்கு நாம் செய்கிற நன்மை என்று நினைத்துத்தான் அவர்கள் கட்டினார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள்.
இத்திருக்குறளில் உள்ள பொருள், வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீருளி சேர் ஆனா அறிவாய் திருவம்மானை 16 என்னும் திருவாசகத்தில் உள்ளது.
திருக்குறள் என்றால் உடனே நீங்கள் அந்த திருக்குறளை நினைக்கக்கூடாது. அதாவது செல்வம் பொருந்திய மேற்சொன்ன பாடல் என்று அதுக்கு எடுக்க வேண்டும். எல்லா உயர்ந்த குரல்களையும் திருக்குறள் என்றே சொல்கிறார்கள். இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறார் முன் சொன்ன அந்த ஊமை பாடல்களுக்கு. திருவம்மானையிலே வருகிற மணிக்கவாசகருடைய ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். ஆனா அறிவாய் ஓ வலியமக்கு தந்தருளும் தேனார் மலர்குன்றை திருவடியே என்று வரும் அந்த பாடல். அதாவது மணிக்கவாசகர் திருவம்மானையிலே அந்த புண்ணியத்தை உயர்த்தி சொல்வதாகிய பாடல் வரியை அதற்கு அந்த அந்த முதல் சொன்ன பாடலுக்கு விளக்கமாக எடுத்து காட்டுகிறார் நூலாசிரியர். அந்த பாடலை திருப்பி ஒரு தரம் படியுங்கள்.
வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய்.
இது இதுக்குள்ள இன்னொரு, அதாவது தேவர்களுக்கு தராத விஷயத்தை நமக்கு தருகிறானாம். வானோர் அறியா, தராதல அவனுக்கு இதை பற்றி தெரியவே இல்லையா வானோர்களுக்கு. வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும், அந்த பாதையை எங்களுக்கு தர, தேவர்களுக்கு அப்படி ஒரு பாதை இருக்கிறதே தெரியாதாம். ஆனால் எங்களுக்கு அதை தந்திருக்கிறானான். தருகிற பொழுது அவன் எப்படி தருகிறான், சேவகனாய் தருகிறானான், தலைவனாய். எங்களுக்கு வேலைக்காரனா, இப்படி வா இப்படி வான்ட்டு நாங்கள் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் பின்னால வருகிறானா. இந்த சொற்களை எல்லாம் தானா விழுந்ததோ நினைச்சு போட்டார்களோ, அதை நினைத்தால் நெஞ்சுருகிறத தவிர வேறவழியிலே சேவகனார் என்றே பாடுகிறார். எங்கேயாவது ஏதாவது ஒரு சமயத்திலே கடவுளை வேலைக்காரன் என்று சொல்வார்களா என்று சொல்லி பாருங்கள். கடவுளை தலைவன் என்றுதான் சொல்லணும், அப்படித்தான் நினைப்பார்கள். நம்ம சமயத்திலே தான் கடவுளை வேலைக்காரன் என்று சொல்வார்கள். அப்போ அந்த அந்த பாடலையும் அப்படிதான் சொல்லுற பாருங்க. தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேர் ஆனா அறிவாய். நம்ம எப்படி வந்து அருள் செய்வான் என்றால், அறிவாக வந்து அருள் செய்வான். சிவபுண்ணியம் செய்ய ஞானம் உதிக்கும். அந்த ஞானத்தினாலேதான் ஞான வடிவான இறைவனை காணலாம். ஆகவே அந்த வழியிலேயும் நாம் புண்ணியங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். தேவர்களுக்கு கிடைக்காத அந்த தன்மையை இறைவன் நமக்கு தருகிறான் என்கிற அளவிலே இந்த குரல் நிறைவுகிறது என்று நினைக்கிறேன். இன்றைய வகுப்பை இந்த குரலோடு, இன்றைக்கு ரெண்டு குரல் படித்திருக்கிறோம், நிறைவேறுவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.